ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு வாழாப்பத்து. வழங்குபவர் திரு எஸ் ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஒரு கோட்டன் மதத்தன் ஆழ்வாயங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறைதழி தாழ்ச்சடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன் போடும் வணங்கி ஓவாதே இரவு பகருணர்வோர் சிந்தை திருவோட்டும் அயந்திருமால் செல்வம் ஒன்றோ என்ன செய்யந்தேவே. தத்துவம் முப்பத்தாரையும் கடந்து தாண்டவம் செய்கின்றான் என்று அத்தானார் நூல்கள் அறிந்திடும் அதனை அறிந்தவர் உலகினில் இல்லை. நித்தமோ அவனை கண்டுளம் மகிழ நிறுத்தமே புரியவும் வைத்தார் வித்தகவியாக்கிர பாதனன் முனிவன் மிகுதவ பதஞ்சலி சதுரே. சிவயோகம் அதிகமிலா பரமன் மாலும் தேடினார் சிவபெருமான் கிடைக்கவில்லை. சிவயோகம் அதிகமுடவாத ஊரம் தேடாமல் சிவபெருமான் தேடி வந்தார். சிவயோக நாயகியோட அன்மநாதர் செல்வமல்லா இவருக்கு சேர்ந்ததம்மா. சிவயோகம் மிக விரும்பும் பக்தரெல்லாம் திருவாத ஊரனடி பாடுவீரே. இல்லை நின்கள கண்பதெங்கனே இல்லை நின்கள கண்பதெங்கனே ஏலம் ஏலுமர் குழலி பங்கனே ஏலம் ஏலுமர் குழலி பங்கனே கல்லை மென்கனி யாக்கும் விச்சை உண்டு என்னை நின்கள கண்பன் ஆகினாய் எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினோ வல்ல ஏனகின்னுங்களல் காட்டி மீகம் மறுவில் வானனே திருச்சிற்றம்பலம் பார்வதி பதே மாணிக்க வாசகர் மலரடியு வாழ்க வாழ்க வாழ்கவே. அருட்கடலாகிய பாலகுசாம்பாள் கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசக விரிவுரை என்கின்ற ஞான பூஜையிலே வாழாப்பத்திலே எட்டாவது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. பரமஞானிகளாகிய மாணிக்கவாசகர் போன்ற அருளாளர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களெல்லாம் நன்மையை பெற வேண்டும், அழிவில்லாத இன்பத்தை பெற வேண்டும் என்கின்ற கருணையினாலே சிவபெருமானை நன்றாக கண்டு அவன் அருளை பெற்று பாடியது திருமுறை பாடல்கள். சிவபெருமானை காண முடியாத கடவுளை கண்டு அவனுடைய அருளையும் பெற்று பாடியது. கடவுளை காண்பதே அறிவு. கடவுளை காண்பது சாதாரண வேலை அல்ல. கடவுளை கண்டார்கள் என்று நூல்களிலே தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே தவிர, இப்போ நாம் விவரந்தறிந்த காலம் முதல் வரையிலும் கடவுளை கண்டவர்கள் யாரையாவது கண்டிருக்கிறோமா? காணவில்லை அல்லவா? பூதங்கள் தோறும் நின்றாய் இனி நல்லார் போக்கிலம் வரவிலம் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் எல்லார் கேட்டறியோ முனை கண்டறிவார். சீதங்குள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன் உண்டு வேதங்கள் அறுத்தம்மை ஆண்டல் உரிய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது திருப்பள்ளிடுச்சு. அதனால உன்னை கண்டவர்கள் அக்கண்டேன் என்று சொல்லவர்களை நாங்கள் கேட்டும் அறிவோம். அதனாலே அப்படி காண்பதற்கு அரிதாக இருக்கின்ற கடவுளை கண்டவர்கள் நம்முடைய அருளாளர்கள். அதனாலே காண முடியாத பொருள் கடவுள் ஒன்று, உயிர் ஒன்று, பாசம் ஒன்று. அப்படி காண முடியாத பொருளிலே அரிதாக இருக்கின்ற கடவுளை கண்டு அவனுடைய அருளை பெற்றவர்கள் நம்முடைய ஞானிகள். அது கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்கிறார் மாணிக்கவாசகர். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, பூனியர் செவடி தீண்டி நன்காணுங்க, அவனனை ஆட்கொண்டு அருவி நன்காணுங்க என்றெல்லாம் தான் கண்டதை பிரத்யட்சமாக சொல்றார். அப்படி கண்டது எதற்காக என்றால் தான் மாத்திரமில்லை, இந்த உலகம் அருள் பெறுவதற்காக, உலகத்தில் வாழ்கின்ற உயிரிலெல்லாம் திருவருளை பெறுவதற்காக அவர்கள் கண்டு அவனுடைய அருளை நிரம்ப பெற்று அந்த அருளினாலே பாடல் பாடியது. கல்வி கற்று பாடல் பாடியது இல்லை, அருளினாலே பாடியது. படிச்சுட்டு பாட்டு ஏற்றியது இல்லை, அருளினாலே. அப்படி அருளினாலே பாடிய பாடல்களிலே மிக முதன்மையாக இருப்பது திருவாசகம். அருளினாலே பாடிய அடியார்கள் பல பேர், அந்த அருட்பாடல்களுக்கெல்லாம் தலைமையாக இருப்பது திருவாசகம். உலக மக்களுக்கு பக்தியிலே பக்தியிலே சிவனத்திலே பிரியம் உண்டு பண்ணுவதிலே திருவாசகம் முதலாக இருப்பது. பக்தி இல்லாதவர்களுக்கும் பக்தி உண்டு பண்ணும். அப்படி அந்த பக்தித்துறையில் நின்றவராகிய மாணிக்க வாசகர் முழுத்துறவி எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். எந்த எந்த சித்தமற்று எல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்டான் பாண்டிபுரம். பந்தத்தை வைப்பவனும் சிவனே, பந்தத்தை நீக்குவவனும் சிவனே. அதனால் அவருக்கு பந்தத்தை நீக்கி தன்னிடத்திலே பற்று உண்டாகும்படி செய்து விட்டார். ஆனால் உயிரானது ஏதோ ஒரு இடத்துல பற்று வச்சுக்கிட்டார். உயிர் ஏதோ ஒரு வகையிலே ஒரு இடத்துல பற்று இருக்குமே தவிர ஒன்றிலையும் பற்று இல்லாமல் உயிர் இருக்கார். உலகத்திலே பற்று வைத்திருக்கும், உலக பற்று போச்சுன்னா சிவனிடத்திலே போகும், சிவனிடத்திலே பற்று இல்லையானா உலகத்தில் பற்று, இங்கே இல்லைன்னா அங்கே இருக்கும், அங்கே இல்லைன்னு அங்கே இருக்கும். ஏதோ இடத்துல உயிர் பற்றி இருக்குமே தவிர எந்த இடத்துலையும் பற்று இல்லாமல் தனித்து இருக்க உயிருக்கு தகுதி கிடையாது, தனித்து இருக்க முடியாது. அதனால் இவர் எல்லா பற்றையும் விட்டு விட்டார். சிவன் பற்று ஒன்றையே கொண்டவர். அதனால தான் இந்த வாலாபத்தில் பற்று நான் மற்றிலேன் கண்டாயின்னு பத்து பாட்டிலையும் பாடார். பற்று நான் மற்றிலேன், பற்றுன்னா உடம்புல இருந்து பொருள் இருந்து சுற்றத்தால் இருந்து எதுலேயும் பற்று கிடையாது. நல்ல துறவு இவனும் துறவு, அப்ப சுவாமியும் துறவு. இந்த நால்வரியிலே ஞானசம்பந்தர் திருமணம் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆன உடனே கோயிலுக்கு போனார், சோதியில் கலந்துட்டார். அவரும் துறவு நிலை தான், துறவு நிலைன்னா பல்லக்கில் போனார், செல்ல பிள்ளையாக இருந்தார், செல்ல பிள்ளை. ஆமாம், அதுக்கு மேலே சுந்தரதை இரு மனைவி அதோட அடைய அபரணாதி முதலானதோடு இருந்தார். அதற்கு மேலே வந்து இவங்க ரெண்டு பேரும் சுத்தமான துறவு. அதனாலே பற்று நான் வற்றில் என்கண்டாயின்னு இந்த பத்து பாட்டிலையும் சொல்கிறார். பந்தனை விரலால் பங்கனி எல்லால் பற்று நான் வற்றில் என்கண்டாய், அதையால் உன்னை தவிர வேறு எதுலையும் எனக்கு பற்று கிடையாது. பந்தனை விரலால்னா உமாதேவி சொல்கிறது, உமாதேவி தான் இந்த பத்து பாட்டிலையும் அதிகபட்சம் முதல்ல சொல்லி சொல்லி சொல்லுகிறார். பந்தனை விரலால் பந்தனைன்னா பந்து போன்று திரைச்சியுடைய விரல்களையுடைய உமாதேவி. அது பந்தனை விரலியும் நெய்யினடியார் பழங்குடியோரும் எழுந்தருடையவரனே என்று கூட திருப்பள்ளி சொல்லி சொல்லுகிறார். அதனால பெண்களுக்கு அப்படி சொல்லுகிற ஒரு முறை பந்து சேர் வரலால் என்றெல்லாம் சொல்லுவது. அப்படிப்பட்ட உமாதேவியே ஒரு பாகத்திலே உடையவனே, உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதிரையும் எனக்கு பற்று. பந்தனை விரலால் பந்தனை விரலால் பற்று பங்கனி எல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய், செந்தழல் போல்வாய் சிவபுரத்து அரசே திருப்பெரும் உறையுரை சிவனே. செந்தழல் போல்வாய் என்பது சிவபெருமானுடைய திருமேனியுடைய பிரகாசம். செந்தழல்னா நெருப்பு போன்ற திருமேனியுடைய நெருப்பான மேனி, நெருப்பான மேனியர்னே சொல்லுவார் பட்டினத்தார். திருப்பள்ளி எழுச்சியும் செந்தழல் புறை திருமேனியும் காட்டி நெருப்பு போன்ற திருமேனி, அப்படிப்பட்ட பிரகாசம், அப்படிப்பட்ட திருமேனி உடையவனே, சிவபுரத்தரசே சிவபுரத்துக்கு தலைவனே, திருப்பெருந்துறையுர சிவனே, அந்தமில் அமுதே அரும்பெரும் பொருளே. அமுதம் என்பது இன்பத்தை குறிப்பது, அமுதம் என்பது இன்பத்தை குறிப்பது. அந்த இன்பமானது முடிவில்லாத இன்பம். அந்தமில் அமுதே என்றால் அந்தமில் அமுதே, அந்தம்னா முடிவு, முடிவு இல்லாத இன்பப் பொருளாக இருக்கும். உலக இன்பங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு முடிவுக்கு வந்துடும், ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்போ நல்ல இனிப்பு பொருளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாதுல்ல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இப்போ ஏதோ ஒரு சிலேபியை வச்சாங்கன்னு வச்சுக்க, ஒன்று சாப்பிட்லாம் ரெண்டு சாப்பிட்லாம் அவ்வளோ தான் போதும் போதும்னு சொல்லிடுவோமே தவிர இந்த நாள் வைங்கன்னு கேட்க மாட்டோம், சொல்ல மாட்டோம் இல்லை, உண்ண முடியாது. உண்டால் கெடுதல் வரும், உண்டால் கெடுதலும் வரும். அதனாலே உலக இன்பங்கள் அத்துணையும் உலக பொருள் அத்துணையும் உண்ணுகின்ற பொருட்கள்லாம் அமுதம் தான் பேர். தண்ணீர்லேருந்து உண்ணுகிற உணவு எல்லாமே அமுதம் என்று உபசாரம் ஆச்சுள்ளது. ஆனால் அந்த அமுதங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உண்ண முடியும், குறிப்பிட்ட காலம்தான் உண்ண முடியும். குறிப்பிட்ட காலம்னா புரியுதா? இப்போ சுத்தமாக தந்தம் போச்சுன்னா முறுக்கு சாப்பிட முடியாது இல்லை, தந்தம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ முறுக்கு சாப்பிட முடியும். சுகர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ இனிப்பு சாப்பிட முடியாதா? இப்படி வயசாயிருச்சுன்னு வச்சுக்கோ உணவில் ரொம்ப சாக்கிரதையாக இருக்கணும், சாதாரண உணவிலேயே கூட. உணவு மனிதனுக்கு உபகாரமும் பண்ணும் அபகாரமும் பண்ணும். முறையாக உண்டால் உபகாரம், முறையாக உண்டு அபகாரத்தையும் பண்ணிடும், கெடுதலும் பண்ணிடும். அதனாலே உலக இன்பப் பொருள் அத்துணையும் ஒரு குறிப்பிட்ட அளவு உண்பது குறிப்பிட்ட காலம் வரையிலும் அதை அனுபவிக்கும், அதுக்கு மேலே அதை அனுபவிக்க முடியும். அனுபவிச்சா கெடுதல் வரும். இந்த அமுதமானது அந்தம் இல்ல அமுதம், அந்தம்னா முடிவு, முடிவு இல்லாத அமுதம், முடிவில்லாத அமுதம் என்று சொன்னால் இது அனுபவித்து கொண்டே இருக்கிறது. அது இதுக்கு பேர் சிவானந்தம்னு பேர். இது அனுபவித்து கொண்டே இருப்பது எப்போதும், எப்போதும் உயிரானது சிவானந்தத்தை அனுபவித்து கொண்டே இருக்கும். ஆனால் அது இப்போ நமக்கு தெரியலே இல்லை, அது சொல்கிறமே இதுவரை வரை தெரியலே இல்லை. இப்போ வந்து நூல்கள் வாயிலாக இந்த சுவாமியினுடைய பெருமையை அனுபவிக்கும் போது நமக்கு சில அனுபவம் தோணுது, ஒரு 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 ஆனந்தம் தோணுகிறது, தோணுது இல்லையா? இதனுடைய பெருமையை கேட்கும்போது நமக்கு ஒரு இன்பம் தோன்றுகிறது, ஆனந்தம் உண்டாகிறது. அப்புறம் கொஞ்சம் நாளில் அது மாறிக்கும், மாறும். அந்த சிவத்தை நேரிலே கண்டு அந்த சிவம் கொடுக்கின்ற அருளாகிய அமுதத்தை உண்டோமானால் எப்படி இருக்கும்னா அளவுபடாததாக இருக்கும். அந்த இன்பம் அளவுபடாததாக இருக்கும், அனுபவித்து கொண்டே இருக்கலாம். அளவுபடாததாக இருக்கும், அனுபவித்து கொண்டே இருக்கலாம், தெவிட்டாததாக இருக்கும். அதனால தான் ஆறா அமுதே அளவிலா பெம்மானே என்று சொல்லுவோம். அதனாலே அது அந்தமில் அமுதமாக இருக்கிறாய், அரும்பெரும் பொருளாக இருக்கிறாய். பொருளாக இருப்பது சிவமே, பொருள் என்றால் சிவன்தான் பொருளே, மெய்ப்பொருள்னு சொல்கிறோம். மற்றதெல்லாம் பொருள் அல்ல, பொருள் என்றால் மெய்ப்பொருள் பொய்ப்பொருள்னு சொல்கிறோம். அது பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் அருளானா மானாப்பரப்பு என்பது திருக்குறள். மற்றைய தெய்வங்களையோ உலகத்தையோ பொருளாக ஞானிகள் இருந்தது கிடையாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் பொருளாகத்தான் நினைக்கிறோம், வீடும் பொருள், சுற்றமும் பொருள், பணங்காசு பொருள், எல்லாமே பொருளாக நினைக்கிறோம், பொருளாக நினைக்கிறோம். இந்த பொருளானது அற்ப பொருளாக இருந்து நிலையில்லாததாக இருந்து அதை விட்டு விட்டு போய்விடும் பொருளாக இருக்கும். விட்டு விட்டு நாம் போய்விடுவோம், நம்மை விட்டு பொருள் போய்விடும், பொருள் நம்மை விட்டு போய்விடும். அது அப்போ கடைசி வரலையும் பணக்காரனாக இருக்கணும்னு வச்சுக்கோ, விட்டுட்டு அவன் போய்விடும். அதனாலே அதை பொருள் என்று ஞானிகள் சொல்றதில்லை, அதை பொருள் அல்லதுன்னு சொன்னார் திருவள்ளு. பொருள் அல்லவற்றை, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும், அது மயக்க உணர்வுனார். மயக்க உணர்வினாலே பொருள் அல்லாததை பொருளாக நினைப்பது, பொருள் அல்லாததை பொருளாக, மெய்ப்பொருள் அல்லாத பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக என்பது, அப்படி அப்படி பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக என்பது. அது பொருள் அல்லவற்றே பொருளா பொருள் என்று உணரும் அருளான மானாப்பரப்பு, அந்த மயக்க உணர்வினாலே பிறப்பு உண்டாகுங்கிறார். இந்த பொய்ப்பொருளையே மெய்ப்பொருளாக கருதி அதிலேயே மயங்கி இருந்தார். பொய்ப்பொருள் வேண்டான்னு இல்லை, பொய்ப்பொருள் வேண்டான்னு இல்லை, பொய்ப்பொருளை பொய்ப்பொருள் என்றும் மெய்ப்பொருளை மெய்ப்பொருள் என்றும் கருத அவ்வளவுதான். பொய்ப்பொருளை பொய்ப்பொருள் என்றும் மெய்ப்பொருளை மெய்ப்பொருள் என்றும் கருதி அந்த மெய்ப்பொருளிலே பற்று வைத்து வாழ்தல், பொய்ப்பொருளிலேயும் பற்று மெய்ப்பொருளிலேயும் பற்று. ஆனா அதுதான் மெய்ப்பொருள், இது பொய்ப்பொருள் என்று அறிந்து அதற்கு தகுந்தா போற தர்மத்தை செய்து பத்தி நிலையில வாழ்ந்தானால் அவன் வந்து இந்த பொருளை இருந்தாலும் கூட, இந்த பொருளாக இந்த பொருளிலே பற்று இருந்தாலும் கூட அவன் சிவகதி அடைந்து விடுவது. அப்படி உள்ளவனுக்கு என்னமா இருக்கு என்னன்னா அந்த பொருளை கொண்டு புண்ணியத்தை தேடலாம்னு என்ன வந்து பொய்ப்பொருள் இருக்குது இல்லை, பொய்ப்பொருளை கொண்டு மெய்ப்பொருளை தேடி போடுறதுப்பா, அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புப்பா, அது ஒரு நல்ல முறை. நல்ல முறை என்ன புரியுத? இப்போ திரைக்கடல் ஓடியும் திரவியன் தேடு என்று சொல்கிறாள் அல்லவா, தேடு தேடிய மாடு நீடு செல்வமோ தில்லை மன்றுள் ஆடிய பெருமான அன்பர்க்கு ஆவரம் ஆகும் என்று. நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவரை கொடுத்து வந்தார். பொய்ப்பொருளையே மெய்ப்பொருளாக மாற்றிக்கொண்டு அதான் ஜெவ புண்ணியம். நிறைய செல்வம் இருக்குதுன்னு வச்சுக்க, செல்வத்தை என்ன தேடு. ஆனால் அது சிவனடியாருக்கும் சிவனுக்கும் ஆச்சுன்னு சொன்னால் பொய்ப்பொருள் மெய்ப்பொருளாக மாறி விடுகிறது. பொய்ப்பொருள் அதுதான் தேடிய மாடு விடு செல்வம் தில்லை மண்ணுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவன ஆகும், அன்பருக்கு ஆவன நமக்கு ஆகும், நமக்கு ஆகும். இன்று ஆகியால அந்த பொய்ப்பொருளையும் மெய்ப்பொருளாக மாற்றிக் கொள்கிறோம். அந்த ஞானம் உடையவர், ஞானம் உடையவர் அஞ்ஞானி என்ன பண்ணுவான் தெரியுமா, பொய்ப்பொருளையே மெய்ப்பொருளாக கருதி ஈயாது கற்றுக்கொண்டிருந்து கடைசியாக விட்டு விட்டு போய். அதனாலே மெய்ப்பொருளாக இருக்கிற சிவத்தை அறிந்து அந்த மெய்ப்பொருளை அடைவதற்கு பொய்ப்பொருளை கொண்டே மெய்ப்பொருளை அடைந்து விடுதல். பொய்யான சரீரத்தை வச்சு பூசை தப தப யோகங்களை செய்து, பொய்யான சரீரம் தானே இந்த சரீரத்தை வச்சு பூசை தபம் செபம் தியானம் முதலானவற்றை செய்து அதன் மூலமாக மெய்யான தேகமாக இருக்கிற ஞான தேகத்தை பெற்று விடுதல். பொய்யான தேகத்தை கொண்டு மெய்யான தேகம், அசுத்தமாய தத்துவத்தில் பண்ணப்பட்ட உடம்பு கொண்டு சுத்தமாய தத்துவத்தில் செய்யப்பட்ட உடம்பை பெற்றுக் கொடுத்தோம். இது பெரிய ஒரு தந்திரம், நல்ல வழிதான், நல்ல வழிதான், நல்ல வழி, நல்ல வழி. ஆனால் அது பல பேருக்கு தெரியறது இல்லை. பல பேர் சரீரம் பொய்யா, ரைட் ரைட் ரைட்டு, இந்த பொய் சரீரத்தை வச்சு பூசை தப சப யுகங்களை செய்யும் சரீரம் தானே இதெல்லாம் செய்ய முடியும், சரீரம் இல்லையாமல் செய்ய முடியாது அல்லவா. அப்படி பூசை தப சப யுகங்களை செய்து அதன் மூலமாக அழிவில்லாத தேகத்தை பெற்று விடுதல், ஞான தேகத்தை பெற்று விடுதல். அதுதான் ஊன் உயிர் வேறு செய்தான், ஊன் உயிர் வேறு செய்தான் முடித்தார்மலை உத்தமனை. ஊன தேகம் போய் ஞான தேகத்தை தந்துடுவார். அதே போல பொய்ப்பொருளை கொண்டு சிவபுண்ணியத்தை செய்து மெய்ப்பொருளை அடையலாம். அதனால பெரும்பொருளாயிருப்பதும் அரிய பொருளாயிருக்கிறதும் சிவபெருமானே. அது அந்தமில் அமுதே அரும்பெரும் பொருளே ஆரமுதே அடியேனை வந்து உய ஆண்டாய். இதையால் ஆரமுதே என்பது திவிட்டாத அமுதமாக இருப்பவனே அடியேனை வந்து உய ஆண்டாய். ஐயால் அடியேனை வந்து உய ஆண்டாய், அடியேன் உய வந்து ஆண்டாய். அடியேன் உய, உய என்று சொன்னால், உய என்று சொன்னால் சிவன் அருளை பெறுதல். உய என்பது சிவபெருமானுடைய அருளை பெறுதல். இந்த உலகத்தில் வாழ் உயிர்னா பிழைக்கிறது, பிழைக்கிறது. உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் உண்டுன்னு வரும் அல்லவா, உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாயிருந்தம் ஐயா என்றெல்லாம் வருது அல்லவா. உய்ய என்று சொன்னால், உய்ய என்று சொன்னால் பிழைக்கிறது, பிழைப்பது, பிழைத்து கொண்டான் வாழ்ந்தான். ஆமாம், உய்யவில்லை என்று சொன்னால் இறந்து போனான் என்று சொல்லுமா போலே. இதால் உயிர் இருந்தால் பிழைத்துக் கொள்ளு. அப்படி பிழைத்துக் கொள்ளுது என்று சொன்னால் திருவருளை பெற்று வாழ்க, திருவருளை பெற்று வாழ்க. அருள் பெறாமல் வாழ்கின்ற வாழ்வு வாழ்வு அல்ல, அது ஞானிகள் கணக்கிலே அது வாழ்வே ஆகாது. மனை மாடு வீடு பட்டம் பதவியோட வாழ்கிறான் என்றால் அது வந்து ஞானிகள் வாழ்வுன்னு சொல்றதில்லை. அற்ப வாழ்வு சிறு வாழ்வு நிறைய இல்லாதவர் என்று அதை ஒதுக்கி விடுவார்கள். அதனாலே அப்படி அடியேன் வந்து அடியேனை வந்து உய்ய ஆண்டாய், நான் வந்து உய்வதற்காக நீ வந்து என்னை ஆண்டாய். சிவபெருமான் வந்து ஆண்டு கொண்டது, அது திருப்பரந்துரைக்கு வந்து இவரை ஆண்டு கொண்டது. உய்ய ஆண்டாய் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் உரியாயே. அதனாலே உய்ய ஆண்டாய், உய்ய ஆண்டு மறுபடியே என்னை உன்னோடு சேர்த்து கொள்ளாமல் உலகிலே விட்டு விட்டு போனபடியினாலே, உலகிலே விட்டு விட்டு போனபடியினாலே இந்த உலகத்திலே என்னால் வாழ முடியாது. உலகத்திலே உலக பற்று உடையவனுக்கு உலகத்திலே வாழ விருப்பம் இருக்கும், உலகத்திலேயே பற்று உடையவனுக்கு உலகத்திலேயே வாழ விருப்பம் இருக்கும், சிவனத்திலே பற்று உடையவனுக்கு உலகத்தில் வாழ விருப்பம் இருக்கும். இருக்குமா? இருக்கவே இருக்காது. வெளிநாடு போய் பணத்தை லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக சம்பாரித்தவனுக்கு இங்கே இருக்க பிடிக்கும். அமெரிக்கா லண்டன் போய் மாதத்தில் 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் சம்பளம் வாங்கினவே இங்கே வந்து அதில் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு இருப்பானா? 1 லட்சத்துக்கு கூட இருக்க மாட்டேன், அங்கே 10 லட்சம் கிடைக்காது. அதுபோல சிவனத்திலே பற்றுடையவனுக்கு உலகத்தில் இருந்த விருப்பம் இருக்காது, உலகத்திலேயே பற்றுடையவனுக்கு சிவனை பற்றியே நினைவு இருக்காது. அதனாலே இவருக்கு எல்லா பற்றும் விட்டு போய் சிவன் பற்று ஒன்றே இருந்தது. அப்படி ஒன்றே இருக்கும்படியாக செய்தார். அதுக்கு மேலே சில காலம் இந்த உலகத்தில் வாழும்படியாக விட்டு விட்டு நமக்காகும் திருவாசகம் பாடட்டும் என்பதற்காக சில காலம் இங்கே நிறுத்தி விட்டு போனபடியினாலே இங்கே வாழ்கிறேன். இந்த பாட்டு முழுவதும் வாழா பற்று, இங்கே வாழ விருப்பம் இல்லை. வந்து ஆண்டாய் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் உரியாயே.